நிச்சயமாக அல்லாஹு தஆலா தக்வா உள்ள மனிதர்களுடன் தான் இருக்கிறார். அப்ப தக்வா மிக முக்கியமான ஒன்றாகும். இஸ்லாத்தின் அனைத்து இபாதத்துகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த இபாதத்துகளினுடைய நோக்கமே மனிதனிடத்தில் தக்வாவை கட்டி எழுப்புவதுதான். சுபஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லும் போது, யா அய்யுஹன்னாஸு உபுது ரப்பக்குமுல்லதி கலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னால் இருந்தவர்களையும் படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள், இபாதத் செய்யுங்கள். எதற்காக? உங்களிடம் தக்வா வருவதற்காக. அப்ப வணக்கங்கள் முழுவதனுடைய நோக்கம் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சொல்கிறான். இதை பிரித்து பிரித்து தனித்தனியே சொல்லும் போது, இப்ப நோன்பை பற்றி சில நேரம் ஏற்கனவே உள்ள உரையில் நீங்கள் அந்த வசனத்தை கேட்டிருப்பீர்கள். நோன்பை பற்றி பேசுகிறவர்கள் இந்த வசனத்தை தொடாமல் போவதே இல்லை. முன்னால் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி. அப்ப முழு இபாதத்தும் உலுஹியா கொடுக்கிறோம். உலுஹியா எதற்காக கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அறுத்து கொடுக்கிற அந்த பிராணிகளின் இரத்தமோ இறைச்சியோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை, மாறாக உங்களுடைய தக்குவா தான் அல்லாஹ்வை சென்றடைகிறது. சுபஹானல்லாஹ். இப்ப உலுஹியா கொடுப்பதே தக்குவாவை வரவழைப்பதற்காகத்தான். இப்படி இஸ்லாத்தில் உள்ள அனைத்து இபாதத்துகளும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருப்பதன் நோக்கம் நம்முடைய தக்வாவை டெவலப் பண்ணுவது. என்றால் இறுதி வெற்றி தக்வாவுக்கு தான் இருக்கிறது. وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب. நீங்கள் தேடுங்கள், மறுமைக்கான கட்டுச்சாதங்களை தயார்படுத்துங்கள். நீங்கள் அப்படி மறுமைக்காக தயார்படுத்தக்கூடிய பொருட்களிலே மிக சிறந்தது தக்வாவாகும். புத்தி உள்ளவர்களே, என்னை நீங்கள் தக்வா செய்யுங்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். குர்ஆனில் நூற்றுக்கணக்கான இடங்களில் அல்லாஹு தஆலா தக்வாவை வலியுறுத்துகிறார். தக்வாவுக்கு தான் வெற்றி இருக்கிறது என்று சொல்கிறார். தக்வா உள்ளவர்களுக்கு தான் வெற்றி இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த தக்வா என்றால் என்ன? பொதுவாக இறையச்சம் என்றுதான் மொழிபெயர்க்கிறோம். தக்வா என்பதை இறையச்சம் என்று மொழிபெயர்க்கிறோம். இது தக்வாவுடைய மெயின் பகுதி அது, இறையச்சம் என்பது. ஆனால் இறையச்சத்தை பொறுத்தவரையில் அதற்கு வேற சொற்களை குர்ஆன் பயன்படுத்துகிறது. கௌஃப், ஹஷ்யா, ரஹ்பா, இப்படி சொற்களைத்தான் இறையச்சத்திற்கு பயன்படுத்துகிறது. தக்வா என்பது ஒரு பரந்த அர்த்தத்தை கொண்ட ஒன்றாகும். பரந்த அர்த்தம் என்று சொல்லும் போது, அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி அழகாக சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், லா தஹாஸது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பொறாமைப்படாதீர்கள். வலா தபாகது, நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் கோபித்துக் கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, ஒருவரை கண்டால் மற்றவர் முதுகை திருப்பிக் கொண்டு செல்லாதீர்கள். வலா தனாஜஷு, அந்த மற்றவனை தோல்வியடை செய்வதற்காக அவனுக்கு எதிராக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடாதீர்கள். இப்படி சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன். நீ முஸ்லிம் என்று வந்தால் உன்னுடைய அடுத்த முஸ்லிமை சகோதரனாக பார்க்க வேண்டும். லா யுஸ்லிமுஹு, அந்த சகோதரனுக்கு நீங்க அநியாயம் அளிக்க கூடாது. வலா யஹ்துலுஹு, அவனுக்கு சதி செய்யக்கூடாது. வலா யஹ்கிருஹு, அந்த சகோதர முஸ்லிமினை இழிவாக பார்க்கவும் கூடாது என்று இப்படி சொல்லிவிட்டு, அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அத்தக்வாஹுனா, அத்தக்வாஹுனா, அத்தக்வாஹுனா. தக்வா என்பது இங்கே வர வேண்டும், இங்கே வர வேண்டும், இங்கே வர வேண்டும் என்று தன்னுடைய நெஞ்சை மூன்று தடவை சுட்டிக்காட்டினார்கள் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அப்ப தக்வா என்றால் என்ன? தக்வா என்றால் உள்ளத்தில் வர வேண்டிய ஒரு மாற்றம். இதுதான் தக்வா. உதட்டில் அல்ல, தொப்பியில் அல்ல, தாடியில் அல்ல, இதெல்லாம் இஸ்லாம். புன்முறுவல் செய்வது, நன்றாக பேசுவது, தாடி வைப்பது, ஆடைகளில் பேணுதலை கடைபிடிப்பதெல்லாம் இஸ்லாம். ஆனால் இந்த இஸ்லாம் நம்முடைய உள்ளத்தை மாற்ற வேண்டும். நல்ல உள்ள, அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு தூதராக வரும்போது இருந்த மக்களுடைய நிலையை நீங்கள் பார்த்தால் உள்ளம் முழுக்க நோய், சுபஹானல்லாஹ். பெருமை, பொறாமை, காழ்ப்புணர்வு, வஞ்சகம், விட்டுக் கொடுக்காமை, கொலை வரி, கோத்திர வரி, இப்படியானவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனை எத்தனை வருஷம்? 23 வருடங்கள். எப்படி மாற்றியது அவர்களை உங்களுக்கு தெரியும். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முதல் எப்படி இருந்தவர்? ஒரு கர்வம் பிடித்தவர், ஆணவம் பிடித்தவர், திமிரு பிடித்த எல்லாம் சொல்லல. ஆனால் சுபஹானல்லாஹ், இஸ்லாம் அவருக்கு கிடைத்த பிறகு, அவருடைய தர்பியத் அவருக்கு கிடைத்த பிறகு படிப்படியாக மாறி, அந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி நேரத்தில் தன்னிடம் நயவஞ்சகம் இருக்குமோ என்று பயப்படுகிற அளவுக்கு அவருடைய நிலைமை மாறியதா இல்லையா? அவருக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காது கேட்க சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறினார்கள். அஷரத்துல் முபஷ்ஷரா என்று நாம் சொல்லக்கூடிய சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 பேர்ல அவர்கள் எத்தனையாவது ஆள்? 2வது ஆள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உமர் ஒரு வழியால் சென்றால் அந்த பக்கம் ஷைத்தான் வரமாட்டான் என்றார்கள். சுபஹானல்லாஹ், இப்படி ஒரு சர்டிபிகேட் யாருக்கும் இல்லை. அப்படியான உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான உடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரகசிய தோழரான ஹுதைபா ரழியல்லாஹு அன்ஹுவை தேடி போய் ஒரு மையத்து வீட்டில் கேட்கிறார்கள், ரசூல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் முனாஃபிக்குகளுடைய பெயர்களை எல்லாம் தந்திருக்கிறார்கள், அந்த லிஸ்டை எனக்கு காட்ட முடியுமா என்று கேட்கிறார். ஹுதைபா சொன்னார், இல்லை உமரே, இது அமானிதம், அல்லாஹுடைய தூதர் காட்டக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள், நான் காட்ட மாட்டேன். உமர் கேட்கிறார், நான் காட்ட சொன்னது யார் யார் இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அல்ல, என்னுடைய பேர் அந்த லிஸ்டில் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக. சுபஹானல்லாஹ், என்னுடைய பேர் அதில் இருக்கா இல்லையா என்று மட்டும் சொன்னா போதும் என்றார். அப்ப ஹுதைபா சொன்னார், உங்களுடைய பேர் அதில் இல்ல, ஆனா வேறு யாருக்கும் இதுக்கு பிறகு இதுவும் சொல்ல மாட்டேன். பாருங்க, அந்த இஸ்லாம் அந்த உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றத்தை, இதுதான் தக்வா. இப்னு அபி முலைக்கா ரஹிமஹுல்லா என்பவர் ஒரு மூத்த தாபிஈ, ரசூலுல்லாஹி நேரடியாக சந்தித்தவர்கள் சஹாபாக்கள் முஸ்லிம்களாக. அதற்கு பிறகு சஹாபாக்களை முஸ்லிம்கள் என்கிற நிலையில் இருந்து சந்தித்தவர்கள் தாபிஈங்கள். அந்த தாபிஈங்களில் ஒரு மூத்த தாபிஈ தான் இப்னு அபி முலைக்கா ரஹிமஹுல்லா. அவர் சொல்லுகிறார், அத்ரக்து தலாதீன மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு சஹாபாக்கள் ஒரு 30 பேரை பார்க்கிற பாக்கியம் கிடைத்தது. சஹாபாக்களில் 30 பேரை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. குல்லுஹும் கானு யகாஃபூன நிஃபாக், லா ஹவுலா வலா குவ்வத்த இல்லா பில்லாஹ், அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய விஷயத்தில் என்னிடம் நிஃபாக் இருக்குமோ என்று பயந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்கிறார். என்னாலே தான் தக்வா.